திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முப்பொருள். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிச்சபேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையெந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். பறையின் ஓசையும் பாடலின் ஓசையும் மறையின் ஓசையும் வைகுமயலெல்லாம் இறைவன் எங்கள் பிரான் இடை மருதினில் உறையும் ஈசனை உள்கும் என் உள்ளமே. பெற்றால் நினை பெற்றவர் போல் பெறலும் பிறப்பதுண்டேல் நத்தாரணியில் நினைப்போல் பிறத்தலும் நல்ல கண்டாய். செற்றார் புறமெறி செய்த வில் வீரன் திருப்பெயரே பற்றாமறி வெண்திரை கடல் நீந்திய பாவலனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி வணங்கி சொல்வேந்தராகிய நமது திருநாவுக்கரசு சுவாமிகள் நம்முடைய சைவ சமய ஆச்சாரியர்களுள் ஒருவர், நம்மை அழகாக ஆற்றுப்படுத்தி கொண்டிருப்பவர். அவருடைய பொன்னார் கழல்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி ஓதியே கழித்தின்றிலீர் என்று அவரே சொல்லுகின்றார் ஒரு பாடலிலே. அதாவது, படிக்க வேண்டிய ஞான நூல்களை படிக்காமல் காலத்தை வீணாக கழிக்காதீர்கள் என்று, அதுபோல் நீதியால் நினையாமல் வாழ்கின்றீர் சொல்றார், நெறிப்படி வாழாம இருக்கிறீங்க அப்படின்ட்டு. தூய்மையா இருக்கக்கூடிய சிவபெருமான மறக்கிறீங்களேன்னு சொல்றாரு. இந்த தவறுகளை எல்லாம் ஆன்மாக்கள் செய்துவிடக் கூடாது என்ற ஒரு சிரத்தையோடு சைவம் .org மிக அருமையாக தினந்தோறும் சைவம் சம்பந்தமான நிகழ்வுகளை சிந்திக்கும்படி அரும்பாடுபட்டு நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அதில் உள்ள பொறுப்பாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நேரிலே இதனை கண்டுகொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே நாம் செல்லலாம். 9 நாளாக சிந்தித்தோம், இன்றும் சிந்தித்து அதனை நிறைவு செய்வோம். அணைந்தோர் தன்மை என்பது ஓங்கு உணர்வின் உள்ளொடுங்கி உள்ளத்துள் இன்பொடுங்க தூங்குவர் மற்ற ஏது உண்டு சொல் அப்படின்னு. மேலான சிவஞானத்தால் தன்னோட உணர்வை எல்லாம் அடக்கி நிட்டேல ஆழ்ந்து இன்பம் துய்ப்பது வந்து அதை மட்டும்தான் செய்யணும். அது தவிர வேறு செயல்கள் எதுவும் ஜீவன் முக்தர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை. அணைந்தோர் என்பது ஜீவன் முக்தர்களை குறிக்கும். அதாவது பூமியில இருக்கையிலே முக்தியை இந்த உடம்பில் இருக்கும் போதே அனுபவிப்பவர்களுக்கு ஜீவன் முக்தர்கள் என்று பெயர். ஐந்தொழிலும் காரணர்கள் ஆம்தொழிலும் போகம் நுகர் வெம்தொழிலும் மேவார் மிக அப்படின்ட்டு. ஜீவன் முக்தர்கள் வந்து சிவபெருமானை மாதிரி ஐந்தொழில்களையோ, அவர் நேரடியாகவும் ஐந்தொழில் செய்வார், காரண கடவுள்களை வைத்தும் ஐந்தொழிலை செய்வார். அதாவது காரண கடவுளர் யாரெல்லாம் பார்த்தோம்னா, பிரம்மன் அவரை வைத்து படைத்தலும், திருமாலை வைத்து காத்தலும், ருத்ரனை வைத்து அழித்தலும், மகேஸ்வரனை வைத்து மறைத்தலும், சதாசிவமூர்த்தியை வைத்து அருளலும் செய்கின்றார். அப்ப அவர் நேரடியாகவும் செய்வார், காரண கடவுளரை அதிட்டித்து நின்றும் செய்கின்றார். சிவபெருமானே செய்யக்கூடிய ஐந்தொழில்களையோ, அல்லது காரண கடவுளர்களால் செய்யப்படுகின்ற ஐந்தொழிலையோ, அல்லது போகம் நுகர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வெய்ய வினைகளையோ ஒரு காலம் அணைந்தோராகிய அந்த ஜீவன் முக்தர்கள் செய்ய மாட்டார்கள் என்று மிக ஆணித்தரமாக நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார் நமது உமாபதி சிவாச்சாரியார். எல்லாம் அறியும் அறிவுரினும் ஈங்கிவர் ஒன்று அல்லாது அறியார் அக அப்படின்ட்டு. ஜீவன் முக்தர்கள் எல்லாத்தையும் அறியக்கூடிய வல்லமையுடைய சிவஞானத்தை பெற்றிருந்தாலும் சிவ பரம்பொருளை தவிர வேற எதையுமே அறியார். அப்படி அறியாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அறிய விரும்பாமை. இப்ப நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு என்னதோ எல்லாத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் ஜீவன் முக்தர்கள் சிவபெருமானை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்ற உணர்வே அவர்களிடம் கிடையாது, அவர்கள் விரும்ப மாட்டார்கள். புலனடக்கி தம்முதற்கண் புக்குருவர் போதார் தலன் நடக்குமாய் தலன் நடக்கும் ஆமை தக. இல்லையா, நிலத்துல ஒரு ஆமை நடந்து கொண்டு செல்கின்றது. அப்ப ஒரு இடையூறு எதிர்ப்படுதுன்னு அதுக்கு தெரியுது. உடனே அது என்ன செய்யுது, தன்னுடைய நான்கு கால்களையும் தன்னுடைய முகத்தையும் அப்படியே ஓட்டுக்குள்ள இழுத்து அடக்கி அசைவற்று கிடக்கும். அது மாதிரி ஜீவன் முக்தர்கள் வந்து துன்பம் தரக்கூடிய உலக விஷயங்கள்ல செல்ல விடாது தன்னுடைய புலன்களை ஐம்புலன்களையும் அடக்கி கொள்வார்கள். தனக்கு புகலிடம் வந்து சிவப்பரம்பொருள் மட்டும்தான் அப்படிங்கறதுனால அதை அவரை விட்டு இவர்கள் நீங்கவே மாட்டார்கள். அவனை அகன்று எங்கி என்றாம் ஆங்கு அவனை எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல். சிவன் இல்லாமல் எந்த உலகமும் இல்லை. அதுபோல சிவத்தன்மை பெற்ற சீவன் முக்தர்களை விட்டு எந்த உலகமும் இல்லை. அதாவது ஜீவன் முக்தர்களுக்கும் நல்ல சிவபெருமானை போன்ற வியாபகம் உண்டு. அவர்களும் சர்வ வியாபகர்கள். வியாபகம்னா எங்கும் நிறைந்து இருத்தல் அப்படின்னு சொல்லப்பட்டது. உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியார்க்கு எள்ளும் திறம் ஏதும் இல். ஜீவன் முக்தர்கள் வந்து வெளியே பூண்டுள்ள சிவ வேடத்துக்கு ஏற்ப அவங்க உள்ளமும் சிவபெருமானையே நினைந்து கொண்டு இருக்கும். பிற உயிர்களை போற்றுதலும் செய்யார் பழித்தலும் செய்யார். புகழவும் மாட்டாங்க பழிக்கவும் மாட்டாங்க. அவர்கள் விருப்பு வெறுப்பு அற்றவர்கள். அதனால விருப்பு வெறுப்பு இல்லாதனால எதையுமே பொருட்படுத்த மாட்டாங்க. மேலும் ஜீவன் முத்தர்களுடைய உள்ளம் வந்து சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்க அதனால அவங்க புறத்தை எந்த பொருளை பார்த்தாலும் அவர்களுக்கு சிவமாகவே தோன்றும். காரைக்கால் அம்மையாருக்கும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் பொழுதெல்லாம் சிவமா தோன்றுச்சு. சரி, தாய்மான சுவாமிகளுக்கு பூவெல்லாம் சிவமா தோணுச்சு. அப்போ எப்படி பூ நீனா ஒன்னையே எடுத்து உனக்கு போட்டு நான் வழிபடுவதா என்ற நிலையில் அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். கையில சிவம் இருக்குதுன்னா ஒரு கையோட ஒரு கைய சேர்த்தா சரி வராது அப்படிங்கிறனால நான் உனக்கு அரை கும்பிடுதான் செய்கின்றேன் என்றும் அவர் கூறுகின்றார். உறும் தொழிற்கு தக்க பயன் உலகம் தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன். அதாவது யான் எனது என்னும் செருக்கோடு செயலாற்றக்கூடிய உயிர்கள் பிறப்பிறப்பிலேயே உழன்று கொண்டேதான் இருக்கும். தன்முனைப்போட இருந்தால் கண்டிப்பாக பிறப்பு உண்டு. பிறப்பு வந்தால் கண்டிப்பாக தோற்றம் உண்டு, மரணம் உண்டு. இல்லையா, அதனால இறப்பும் உண்டு. அப்ப இப்படியே உழன்று கொண்டே இருக்கும். ஜீவன் முக்தர்கள் வந்து செருக்கு நீங்கி எல்லாமே சிவன் செயல் அப்படின்னு செய்யறதுனால அவங்க பேரின்பத்தை நுகர்வார்கள். பிறப்பிறப்பிற்கு வரமாட்டார்கள். அவர்கள் வினையை திருவருளால் வென்றவர்கள். அடுத்து, ஏன்ற வினை உடலோடு ஏகும் இட ஏறும் வினை தோன்றில் அருளே சுடும். இப்ப சைவ சித்தாந்தத்துல உயிர்கள் வந்து ஆணவத்தால் செய்யக்கூடிய வினைகள் இல்லையா, அது செய்யும் போது அது ஆகாமியம் என்று சொல்லப்படும். அப்படி பல பிறவிகள்ல செஞ்சு சேர்த்து வச்சிருக்கு, சேர்ந்திருக்கு அந்த தொகுப்புக்கு சஞ்சிதம் அப்படின்னு பேரு. அதுல இருந்து ஒரு பிறவியை இறைவன் நமக்கு கொடுக்கும் போது அதுல நாம பல பிறவிகள்ல செய்த நல்வினை தீவினை பயன்களை நுகரும்படி நமக்கு தருவார். அப்ப அனுபவிப்பதற்காக எடுத்து வந்த வினைகளுக்கு பிராரத்தம்னு பேரு. ஜீவன்தர்கள் வந்து பிராரத்த வினைய உடல் ஊழாக அப்படி அனுபவமாக அப்படி கழிப்பார்கள். அது வந்து அவர்களுடைய உயிரை ஒருபோதும் உடல் அளவிலே கழிஞ்சிருமே தவிர அவங்க உயிரை அது பாதிக்காது. பிராரத்த வினைய அனுபவிக்கும் போது உண்டாகக்கூடிய விருப்பு வெறுப்பு காரணமாக செய்யக்கூடிய புது செயலால தான் ஆகாமியே ஏறும். ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க, எல்லாம் சிவன் செயல். நம்ம இப்ப எல்லாத்துக்கும் யோசிப்போம், இன்பம் வந்தா எப்படி வந்தது, துன்பம் வந்தா எப்படி வந்ததுன்னு நம்ம யோசிக்கிற முறையே தவறு. நம் வினைக்கு ஏற்ப இறைவன் இன்ப துன்பத்தை வழங்குகின்றாருங்க உணர்வோட விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மிக அழகாக நமது சந்தான குறவர்களுள் நான்காம் அவராகிய உமாபதி சிவாச்சாரியார் விளக்கியிருக்கின்றார். மும்மை தரும் வினைகள் மூலாவாம் மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம் என்று. மும்மை அப்படின்னா இம்மை மறுமை, இம்மைனா இப்பிறப்பு, மறுமைனா மறுபிறப்பு, அம்மைனா முக்தி. அதை தரக்கூடிய வினைகள் ஜீவன் முக்தர்களுக்கு உண்டாகாது. அவங்களுக்கு இந்த பிறவிலேயே எல்லாமே கிடைச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்படியும் பொருள் கொள்ளலாம். அல்லாமல் மனம் வாக்கு காயம் ஆகியவற்றால் அந்த முக்கரணங்களால் செய்யக்கூடிய வினைகள் யாருக்கு இருக்காது, ஜீவன் முத்தருக்கு இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் சிவத்திட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படியும் பொருள் கொள்ளலாம். ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்தம்னு புதுசா எதுவும், ஏன்னா ஆகாமியத்தை சம்பாதிச்சு அது சஞ்சிதமாகி அது பிராரத்தமாகி வராது, அதுவும் மூவகை வினைகள் தான் அப்படிங்கறதுனால அதுவும் வராது அப்படின்னு மூன்று வகையாகவும் இந்த குறளுக்கு நாம் சிந்தனை செய்யலாம். அடுத்து, கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. கள்ளத்தலைவர்னா யாரு? தன்னை தலைவனாக கருதக்கூடிய உயிர்கள். அவங்களுடைய துன்பத்தை கண்டு ஐயோ இப்படி சிந்திப்பதால் இவர்கள் இன்னும் என்ன துன்பத்துக்கெல்லாம் ஆளாவார்களோ என்று ஜீவன் முக்தர்கள் மிகவும் கருணையோடு அவர்களை பார்த்து இறங்குவார்கள் என்று மிக அழகாக இக்குறள் சொன்னது என்று நாம் பார்க்கின்றோம். இப்போது நாம் அது தொடர்பான செய்திகளை இப்போது சிந்திக்கலாம். அதற்கு இடையிலே ஐந்தெழுத்தை பற்றி நாம் நேற்று கொஞ்சம் சிந்தித்தோம். அதனோடு தொடர்புடைய அப்பர் சுவாமிகளுடைய சில பாடல்கள். அல்லாக ஐம்பூதங்கள் ஆட்டினும் வல்லவாறு சிவாய நம என்று நல்லம் மேவிய நாதன் அடித்தொழ வெல்ல வந்த வினைப்பகை வீடுமே என்று சொல்லுகின்றார். நல்லத்தில் எழுந்தருளிக்கக்கூடிய சிவபெருமான் அவற்றர் நம்மளை வந்து ஐம்பூதங்களும் என்ன மாதிரி இம்சிச்சாலும் அவருடைய சிவாய நம என்று அவருடைய மந்திரத்தை சொல்லி நாம் தொழுதோம் என்றால் அந்த வினைப்பகை நம்மை விட்டு சென்று விடும் என்று மிக அழகாக உணர்த்தி இருக்கின்றார். பூவனூர் புனிதன் திருநாமந்தான் நாவில் நூறு நூறு ஆயிரம் நன்னினார் பாவமாயின பாரி பறையவே தேவர் கோவினும் செல்வர்கள் ஆவரே என்று சொல்லியாச்சு. அவருடைய நாமம் நூறு நூறு ஆயிரம், எவ்வளவுன்னு நீங்களே கணக்கு போட்டுவிடணும். அந்த அளவுக்கு யார் எண்ணிக்கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுடைய பாவம் பறையும். அடுத்து, அச்சமில்லை நெஞ்சே அரண் நாமங்கள் நிச்சலும் நினையாய். தினந்தோறும் நீ அரண் நாமத்தை நினைத்து கொண்டே இருந்தால் உனக்கு எந்த அச்சமும் கிடையாது. வினை போயற, எதுக்காக அரண் நாமத்தை நினைக்கணும்னா வினை நம்மை விட்டு நீங்கும் பொருட்டு என்று. கச்ச மாவிடம் உண்ட கண்டாவென வச்ச மாநிதியாகவர் மார்பெறரே என்று சொல்லுகின்றார். ஐயனே அரணே என்று அரற்றினால் உய்யலாம் உலகத்தவர் பேணுவர் செய்யபாதம் இரண்டும் நினையவே வையம்மாளவும் வைப்பர்மர். ஒண்ணுமே இல்லை, ஐயனே அரணேனாவது சொல்லிக்கிட்டே இருந்தா போதும், அவர் வந்து நம்மை வையம்மாளவும் வைப்பார் என்று மிக அழகாக சுட்டி காட்டியிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக, துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை நினைத்திராதே அஞ்சலுத்து ஓதில் நாளும் அஞ்சடி அரணடிக்கு அன்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அஞ்சலுத்தை நீ தினந்தோறும் ஓதிக்கொண்டால் அதுவே நீ சிவபெருமான் திருவடிக்கு செய்கின்ற அன்பாக உனக்கு பலன் தரும் என்று மிக அழகாக நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதே மாதிரி வச்ச பொருள் நமக்காகும் என்று எண்ணி நமச்சிவாய அச்சம் ஒளிந்தேன். அதாவது தூல பஞ்சாட்சரம், நேத்து வைத்த பொருள் அப்படின்னு ஒரு பாட்டு பார்த்தோம், அது சூக்கும பஞ்சாட்சரம், இது வச்ச பொருள் அப்படிங்கிறது தூல பஞ்சாட்சரம். சரி, அடுத்து சங்கரர் சந்திரன் தலையில் வைத்த சாம வேதிங்கிற பாடல்ல, மந்திரம் நமச்சிவாயவாக நீரணிய பெற்றால் வெந்த அரும் வினையும் நோயும் வெவ்வளல் விறகிட்டன்று. விறகுல போட்ட, நெருப்புல போட்ட விறகு மாதிரி வினையும் நோயும் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று மிக அழகாக அதிலே நமக்கு சொல்லி இருக்கின்றார் என்று பார்த்தோம். மற்றும் ஒரு பாடல் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அப்படின்னு அதுல வருதுலயே வெந்நீர் அணியனும் இப்படி எல்லாம் பட்டியல் போட்டுட்டு அதுலயே நாமம் சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆக நம்மளுடைய ஆயுளை நாம் எங்கனம் பயன்படுத்த வேண்டும். நேற்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னதை பார்த்தோம் இல்லையா, ஓவும் நாள் உணர் வழியும் நாள் இல்லையா. அதனால இட்ட நும்மடி மறந்த நாள் வந்து கெட்ட நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம். அது போலவே கைலை பாதி காலத்தி பாதியில நமது நக்கீரர் பெருமானும் பதினோராம் திருமுறையில, அவரும் பிறந்தவராய் போவார்கொல் ஆவி எவரும் தொழுதேத்தும் எந்தை சிவமன்னு தேக்குவர் சோலை திருக்கையிலே ஏத்தாதே போக்குவார் வாழா பொழுது. பூமிக்கு வந்தா பிறந்தா பெருசு கிடையாது, எல்லாராலும் தொழப்படக்கூடிய எந்தையாகிய சிவபெருமான் திருக்கையிலே இருக்கின்றார், அவரை ஏத்த வேண்டும், அப்படி ஏத்தாமல் பொழுதை போக்குகின்றார்களே என்று மிகவும் இறங்குகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடியார்கள் எப்படி இருக்கக்கூடாது என்று இவையெல்லாம் சொல்கின்றது. எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஞானசம்பந்த பெருமான், பூவும் நீரும் பலியும் சுமந்து புகழூரையே நாவினால் நாவினாலே நவீன்றேத்தல் ஓவார் செவி துகளால் யாவும் கேளார் அவன் பெருமையல்லால் அடியார்கள்தாம் ஓவு நாளும் உணர்வொழிந்த நாள் என்று உளம் கொள்ளவே என்று சொல்லுகின்றார்கள். எப்போதும் பூவையும் நீரையும், அதாவது சிவபூஜை பண்றது, நாவினால் அவர் நாமத்தை சொல்லுவது, செவிகளால் அவர் பெருமையை தவிர வேறு எதையும் கேளாது இருப்பது, இதுதான் அடியார்களுடைய செயல் என்று மிக அழகாக ஞானிகளுக்குள்ளே ஒத்த கருத்தும் இருக்கும் என்பதால் அந்த பாடலையும் உங்களுக்கு மேற்கோளாக காட்டியாயிற்று. சரி, இப்போது நாம் இந்த அணைந்தோர் தன்மையை பற்றிய நமது நாவுக்கரசு பெருந்தகையின் பாடல்களை இப்போது சிந்திக்கலாம். நிலை பெறுமாறு எண்ணுதியே, இது நம்ம எல்லாருக்கும் நல்ல அருமையாக தெரிந்த ஒரு பாடல். நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கரா செய போற்றி போற்றி என்றும் அலைப்புனல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே என்று சொல்லுகின்றார். நெஞ்சுக்கு அறிவுறுத்துகின்றார், நீ நிலையாக வாழணும்னு நினைச்சேனா தினந்தோறும் எம்பிரானுடைய கோயிலுக்கு போய் பொழுது விடுவதற்கு முன்பாக புலர்வதன் முன்பாக கோயிலை பெருக்கி கோயிலை மெழுகி பூமாலை கட்டி சிவபெருமானுக்கு சாத்தி அவருடைய புகழை பாடி தலையால வணங்கி கூத்தாடி சங்கரா போற்றி போற்றின்னு சொல்லணுமா. கங்கையை சிவந்த சடையில் சூடிய ஆதியே அப்படின்னு சொல்லி ஆரூரா அப்படின்னு சொல்லி அன்பால் மனம் கசிந்து உருக வேண்டும் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். இதிலே சரியை பணியை பற்றி மிக அழகாக பட்டியலிட்டிருக்கின்றார். அலையிடுதல் மெழுக்கிடுதல் பூமாலை புனைதல் கும்பிடல் கூத்தாடல் இதெல்லாம் உடம்பால செய்யப்படுறது, புகழ்ந்து பாடுறது வந்து வாக்கால. இப்ப முதல்ல காயத்தால பார்த்தோம், அடுத்து வாக்கு மனம், இனியை பார்க்கலாம். அலறுதல் அப்படிங்கிறது மனத்தால் செய்யப்படுவது, அதாவது மனதில நினைந்து உருகுதல் அவரை நினைத்து. அப்ப திரிகரணங்களும் நமக்கு இறை தொண்டிற்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு சித்தாந்தத்திலையும் சொல்றாங்க இல்லையா, மானுட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்காயம் மானிடத்து ஐந்து மாடும் அரண்பணிக்காக அன்றோ என்று, அதுபோல அங்கனம் பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு பெருந்தகை அறிவுறுத்தி இருக்கின்றார். அதற்கு அடுத்த பாடலை நாம் பார்க்கலாம். சிவஞான போதம் பன்னெண்டாம் சூத்திரத்துல அயரா அன்பின் அரண்கழல் அடைந்த ஜீவன் முக்தர்கள் தங்களுடைய நிட்டையிலிருந்து நீங்கி புறத்தே செல்லும் கால் எடுத்த உடல் நீங்கும் வரை உடலூளாய் கழிய இருக்கக்கூடிய பிராரத்த வினை தங்களை மெல்லியதாக தாக்கி அத்துவித நிலையிலிருந்து வலுவாதிருக்க செய்வதற்கு, அது ஏதாவது பண்ணிடக்கூடாது வாசனாமலம் வந்து. அதனால அவங்க என்ன செய்வாங்களாம், தங்களுடைய அறிவு வேட்கை செயல்களை எல்லாம் திருக்கோயிலின் கண் மனதால் நினைத்தல் வாக்கால் புகழ்தல் உடம்பால் அலகிடுதல் போன்ற பணிகள் செய்ய வேண்டும் என்பதை இந்த பாடலின் மூலம் நமக்கு பெருந்தகை வலியுறுத்தி நமக்கு சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இது போல அரண்பணியை செய்யலைன்னா நம்ம இதுக்கு முன்பாக அடைந்த அத்துவித நிலையை விட்டு நழுவ நேரிடும் என்று மிக அழகாக. அதனால நான் ஆரம்ப நிலையில உழவார பணிக்கெல்லாம் போவேன், இப்போது எனக்கு பக்குவம் வந்துவிட்டது என்று முடிவு செய்து நான் இப்போது உழவார பணிக்கெல்லாம் செல்வது இல்லை, நான் பூஜை செய்கின்றேன் வீட்டில் இருந்தபடியே தியானம் செய்கின்றேன் என்று சொல்லுதல் தவறு. ஏன்னா அவரு முக்திக்கு போற அன்னைக்கு வரைக்கும் சிவபூஜையும் செய்திருக்கின்றார், கோயிலிலே உழவாரமும் செய்திருக்கிறார் என்பது அவருடைய வாழ்க்கை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. சரி, பிராரத்த வினையால சோர்வு வரும், அப்படி சோர்வு வராமல் இருக்கணும், பிராரத்த வினை தாக்காம இருக்கணும்னா நித்தனம் செய்யணுங்கிறாரு உழவாரத்தை. இப்போ நாம மாதம் ஒரு முறை, சிலர் வாரம் ஒரு முறை என்று வைத்திருக்கின்றார்கள். சில அன்பர்கள் உள்ளூர் கோயில போய் தினம் தன்னால் என்ற பணிகளை செய்து வருகிறார்கள். ஆகையால் எந்த வகையிலாவது இறை பணி செய்ய வேண்டும், திருக்கோயில் பணியை நாம் செய்ய வேண்டும் என்று மிக அழகாக இதில் அது எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அந்த இறைவனுடைய அருள் வந்து தீவினையினால் தாமதம், மக்கள் செய்கின்ற தீவினையால் தாமதமாகாதபடி இருக்கணும் அப்படிங்கிறதுனால உலகில் என்ன செய்யணும் அப்படிங்கறத நீங்க வந்து ஜெய போற்றி அப்படிங்கிற ஜெய 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 அப்படிங்கிற தமிழ் வடமொழி சொல்லு செய்ய அப்படின்னு வந்திருக்கு திரிபாக. அதாவது நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக அஞ்ஞனம் கூறுகின்றார். நமது மணிவாசக பெருந்தகையும் செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே என்று சொல்லுவார். சரி, அலறுதல் என்றவுடன் நாம் பொதுவாக உலகியலே வாயால் ஒரு ஒலி எழுப்புவதை அலறுதல் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் மனம் கசிந்து உருகி அழுதலுக்கு பேரு அலறல் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார் இவர் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக திரிகரணங்களால் இறைவனுக்கு எல்லோரும் ஞானிகளுமே பணி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு அவர் தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இனி அடுத்த பாடல் தெள்ளத்தேரி என்ற அப்பர் சுவாமிகளின் பாடல். தெள்ளத்தேரி தெளிந்து தித்திப்பதோர் உள்ள தேரல் அமுத ஒளி வெளி கள்ளத்தேன் கடியேன் கவலை கடல் வெள்ளத்தேனுக்கு இவ்வாறு விளைந்ததுவே என்று மிக அழகாக அதிலே நமக்கு அவர் உணர்த்துகின்றார். என்ன உணர்த்துகின்றார் என்று நாம் இப்போது பார்ப்போம். அணைந்தோர் தன்மைக்கு உரிய நான்கு நிலைகள் இந்த பாடல்ல வருது. முதல்ல பாடலோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தெள்ளத்தேரி தெளிந்து இல்லையா அப்படின்னா, ஞான உபதேசத்தை கேட்டு சிந்தித்து தெளிந்த அறிவுடையோர் உள்ளத்துல உண்டாகக்கூடிய தேனும் அமுதமும் ஒத்த திருவருள் ஒளி வந்து கள்ளம் உடையேனும் கவலை கடலாகிய வெள்ளத்தில் விழுந்து கிடப்பவனும் ஆகிய அடியேனுக்கு எங்ஞனம் விளைந்தது என்று கேட்கின்றார். இதெல்லாம் ரொம்ப தாழ்வெனும் தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து அடிகள் பாடிய பாடல். தெள்ள அப்படிங்கிற சொல் வந்து ஞானத்தில் சரியை என்று சொல்லக்கூடிய கேட்டலை குறிக்கிறது, அதை உணர்த்துகிறது. அடுத்து தேரி அப்படிங்கிறது தெள்ளங்கிறது கேட்டல், அடுத்து தேரி அப்படிங்கிறது ஞானத்தில் கிரியையாகிய சிந்தித்தல் அறிவு நிலையையும், தெளிந்து அப்படிங்கிறது ஞானத்தில் யோகம் என்ற தெளிவு அறிவு நிலையையும், தித்திப்பதோர் உள்ளத்தில் ஏற அமுது அப்படின்னு சொன்னதன் மூலமாக ஞானத்தில் ஞானமாகிய நிட்டை அறிவு நிலையையும் நமக்கு மிக அழகாக இந்த பாடலிலே பெருந்தகை உணர்த்தி இருக்கின்றார்கள். அவர்கள் ஞானத்தில் ஞானம் என்ற நிலையிலே திருப்புகலூரிலே கருவறையிலே பெருமான் திருமேனியிலே கலந்து விட்டார் என்று நாம் பார்த்திருக்கின்றோம் சாயுஜ்ய முக்தியை. இப்ப ஞானாசிரியன்பால் கேட்டல் அறிவினால் சிவஞான போதம் எட்டாஞ்சோத்திரத்துல சொல்லப்பட்ட சிவரூப விளக்கமும், அது சிவரூபம் நிகழ்ந்த உடனேயே ஆன்ம தரிசனமும் கிடைக்கும். அடுத்து சிந்தித்தல் அறிவினால் ஒன்பதாம் சூத்திரத்துல சொல்லப்பட்ட சிவ தரிசனம், அப்ப அதோடு உடன் நிகழக்கூடிய ஆன்ம சுத்தியும், தெளிதல் அறிவினால் பத்தாவது சூத்திரத்துல சொல்லப்பட்ட சிவ யோகமும், நிட்டை அறிவினால் பதினோராவது சூத்திரத்துல சொல்லப்பட்ட சிவ போகமும் கிடைக்கிறது. இந்த நான்கு அறிவு நிறைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்னுக்கொன்னு ஏதுவும் பயனுமாக அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதன்னை அருளினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குலைந்திருப்பாயாயின் என்று தெளிவு அறிவை பற்றி சிவஞான சித்தியார் நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி இருக்கின்றது. அதே அடிகள் அனுபவத்திலே உணர்ந்ததால் பிற்காலத்திலே சித்தாந்தத்தை தெரிந்து கொண்டு நாம் இப்போது இந்த கருத்து இந்த பாடலில் இருக்கிறது என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் அவர் அனுபவமாக பெற்றமையால் அதை நமக்கு அந்த தன்னுடைய அனுபவத்தை அதிலே தந்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த இறைவன் எப்படி இருக்கிறார், எங்கும் பிரகாசமாக நிறைந்து இருக்கின்றார், அமுத வெளி ஒளி என்று நமக்கு அவரை காட்டுகின்றார். அப்படி எங்கும் வியாபகமாக இருக்கக்கூடிய இந்த பேரொளி ஆன்மாவுக்கு மல தொடக்கனால முன்பு தெரியாம இருந்துச்சு, விளங்காம இருந்துச்சு. இப்ப படலம் நீங்கிய கண்ணுக்கு கதிரவனோட ஒளி விளங்குற மாதிரி மலம் நீங்கிய ஆன்மாவுக்கு அந்த பேரொளி வியாபகமா இருப்பது தெரிகிறது என்பது இந்த பாடலிலே நமக்கு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். இதிலே கள்ளம் அது அப்படி கள்ளம்னா பொய், அடுத்து வஞ்சனை இல்லையா, கள்ளம்னா பொய் வஞ்சனை. அதாவது வஞ்சகம் அப்படின்னா என்னன்னா, சமண சமயத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டார் அது பொய் நெறி அப்படிங்கறதுனால அதனை நினைத்து சொல்லுகின்றார் என்றும், மகள உலக வாழ்விலே இருந்து கொண்டு இறைவன் ஒருத்தன் உண்டோ இல்லையோ கூட இருக்கிறாங்களா, அந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் இது பொருந்தும் என்று நாம் சொல்லலாம். கவலை கடல் அதில் அந்த அதான் உள்ளத்தின் உள்ளம் எப்படி இருக்குன்னா கவலை கடலா இருக்கு, அப்படி இருக்கலாமா? அங்க சுவாமி இருக்கார். அப்ப அதை கவலை கடலாக நாம் என்ன செய்யக்கூடாது, ஆக்கக்கூடாது. சரி, அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடலின் மூலமாக மிக தெளிவாக சுவாமிகள் உணர்த்தி இருக்கின்றார்கள் என்று நாம் காண்கின்றோம். அடுத்து, உன்னுருவில் சுவை ஒளி உரு ஓசை நாற்றத்து உறுப்பினது குறிப்பாகும் ஐவீர் நுங்கள் மண் உருவத்து இயற்கைகளால் வைப்பீர்க்கு ஐயோ வையகமே போதாதேயானால் யானில் வானோர் பொன் உருவை தென் ஆரூர் மண்ணு குன்றை புவிக்கு எழிலாம் சிவக்கொழுந்தை புகுந்து என் சிந்தை தன் உருவை தந்தவனை எந்தை தன்னை தலைப்படுவேன் துளைப்படுப்பான் தருக்கேன் மின்னே என்று சொல்லுகின்றார். அருமையான தாண்டகம், திருவாரூர் தாண்டகம். இப்ப ஐம்புலன்களாக சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அந்த ஐந்தும் இருக்கல, அதை விழித்து சொல்லுகின்றார். கட்டு நிலையில உள்ள உயிர்களை உங்களோட வழியிலேயே ஒழுக செய்கின்ற உங்களுடைய ஆட்சிக்கு இந்த பரந்த உலகம் போதாதா? நான் தேவர்கள் வணங்குகின்ற பொன் போன்ற சிவந்த மேனியுடைய தென்னாட்டிலே திருவாரூர் கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மலையானவனும் இந்த உலகத்துக்கு இன்ப நலனாய் விளங்குபவனும் ஆகிய இறைவன் என் உள்ளத்திலே புகுந்து தன் அருள்குணங்களை எல்லாம் பதிய செய்தவன் என் தந்தையும் ஆகிய சிவபெருமான் அவனை எப்போதும் அணைந்திருக்கின்றேன். அவனை விட்டு பிரியும்படி உங்கள் வசப்படுத்துவதற்கு என் அருகில் வராது விலகி போங்கள். இப்படிலாம் நமக்கு சொல்ல தெரியுமா? ஐம்புலன்களை பார்த்து மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது அவருடைய நிறைவு பதிகத்திலையும் பாத்தீங்கன்னா, திருவாரூர் அம்மானுக்கு ஆளாயினேன் உம்மால் தொடக்குண்ணேன் என்று பாடுகின்றார். அதாவது தன்மாத்திரைகள், அது சூக்கும தன்மாத்திரைகள் வந்து ஊனக்கண்கள்ல காணப்படாது, அதனால உன்னுருவின் என்று சொல்லுகின்றார் முதல்ல சொல்லும் போது. ஆக பற்றற்ற நிலை நாவுக்கரசு பெருமானுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நிறைவு நாளனைக்கு செம்பனும் நவமணியும் போட்டாரு, அவர் அம்பட்டி அள்ளி குப்பையோட குப்பையா போட்டாச்சு. அந்த பெண்கள் அரம்பையர் வந்து ஆடும்போது அப்போ வந்து பொன்னாசை இல்லை, அடுத்து மண்ணாசை இல்லவே இல்லைங்கிறது, அவருடைய சொத்துக்களை பூராவுமே அவரு கையில வச்சு கொள்ளவே இல்லை. அடுத்து இந்த பெண்ணாசையும் கிடையாதுங்கிறதுக்கு அரம்பையர்கள் வந்து பாடும்போது தான் சொல்றாரு, இங்க இருந்து வீணா ஆடிட்டு இருக்காதிங்க, நான் யாரு தெரியுமா, உங்கள் தலைவனுக்கு தலைவனாகிய ஆரூர் பெருமானுக்கு ஆள் அப்படின்னு சொல்றாரு. இல்லையா, புகலூர்ல இருந்து ஏன் ஆரூரை நினைக்கிறாருன்னா அதுக்கு அதுதான் கருத்து. அதனால மிக அழகாக சொல்லி அந்த புலன்களை பார்த்து, நான் வந்து சிவபெருமானோட இருக்கிறேன், அதனால நீங்க வந்து ஜீவன் முக்தர்கள் பக்கத்துல வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அறிவுறுத்தும்படியாக இந்த பாடலிலே சொல்லி இருக்கிறார். ஆகையால் நாம் நம் கரணங்களை சிவகரணங்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். இறைவன் வந்து பக்குவம் உள்ள ஆன்மாவை மலம் முற்றிலும் நீங்க செய்து சிவமாகும்படி செய்கின்றார்.